மினித்து 10 காலத்தில்
அவரவே சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, பாலஸ்தீன பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு விவாதத்தில் உரையாற்றுவதையிட்டு உள்ளூர கவலை அடைகின்றேன். காரணம், பாலஸ்தீனம் பற்றிய எண்ணம் என் மனதில் எழும்போதெல்லாம் எனக்கு நமது நாட்டின் தேசிய பிரச்சினையே மனதில் தோன்றும். ஒரு வகையில் நமது நாட்டின் தமிழ் தேசிய பிரச்சினைக்கும் இன்று கவன ஈர்ப்பு விவாதம் நடத்தும் பாலஸ்தீன பிரச்சினைக்கும் எவ்வித வேறுபாடுகளும் இல்லை என்பது எனது கருத்தாகும். பாலஸ்தீனம் வரலாற்று காலம் முதல் பாலஸ்தீனியர்கள் அமைதியாக வாழ்ந்த நாடு. தந்தையும் தாயும் குலாபி மகிழ்ந்த எம் தமிழர் தாயக பகுதி போல பாலஸ்தீன தந்தையர்களும் தனியர்களும் ஒரு காலத்தில் குலாபி மகிழ்ந்த அவர்களது தாயகம் பாலஸ்தீனம். தமது தாயகத்தில் இதே மகளுடன் தாம் தொடர்ந்து வாழ்வோம் என்ற நினைவில் வாழ்ந்தவர்கள் பாலஸ்தீனியர்கள். ஆனால் அவை யாவும் இன்று கனவாகிவிட்டது. கௌரவ தலைவர் அவர்களே, இன்றும் கூட சர்வதேசம் ஒரு நாடு என்ற வரைவிலக்கணத்திற்கு கருதும் யாவற்றையுமே பாலஸ்தீனம் கொண்டிருக்கின்றது. ஆனால் புராண இதிகாச பௌராணிக கதைகளின் அடிப்படையிலும் வல்லவன் வெல்வான் என்பதற்கிணங்கவும் சர்வதேச சதியின் பின்னணியில் பாலஸ்தீன மண்ணில் 1947 May 14 இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டது. தனக்கென ஒரு நாடின்றி நாசி படுகொலையிலிருந்து தப்பி உலகெங்கும் ஒளிந்து பறந்து வாழ்ந்த யூதர்களுக்கு சர்வதேசம் பாலஸ்தீன மண்ணில் இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கி கொடுத்தது வரலாற்று ரீதியாக பாலஸ்தீனம் யூதர்களின் நிலமென கூறுவோரும் உள்ளனர். ஆனால் இஸ்ரேல் உருவானது என்னவோ பாலஸ்தீனர்களின் மண்ணில் என்பதே எனது உறுதியான கருத்தாகும். இஸ்ரேல் உதயமானது பிரச்சினை அல்ல. இஸ்ரேல் உருவான காலத்தில் இருந்த நிலப்பரப்பில் இன்றும் இருக்குமாக இருந்தால் இன்று இவ்விவாதம் இந்த உயரிய சபையில் நடைபெற்றிருக்க மாட்டாது. மாறாக உருவாகிய காலம் முதல் இன்று வரை தனது பலாத்காரத்தை பிரயோகித்து அமெரிக்க சார்பு மேற்குலக ஆதரவுடன் பாலஸ்தீன மண்ணை பல தடவைகளை கபலீகரம் செய்து தன்னுடன் இணைத்துக் கொண்டது. 1947 இஸ்ரேலிய பாலஸ்தீன வரைபடங்களையும் இன்றைய இஸ்ரேல் பாலஸ்தீன வரைபடங்களையும் நோக்கும் எவரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை இலகுவில் புரிந்து கொள்வர். பாலஸ்தீன மண் சியோனிச இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களால் சர்வதேச மனிதாபிமான சட்டம், சர்வதேச சட்டம், சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு முரணாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன மண்ணிலிருந்து பாலஸ்தீனியர்கள் பலவந்தமாக விரட்டி அடிக்கப்பட்டார்கள். பாலஸ்தீனர்கள் தங்கள் சொந்த மண்ணில் அகதிகளாக்கப்பட்டார்கள். இத்தகைய பாலஸ்தீன நிலைமையினை எமது நாட்டு தேசிய இன பிரச்சினையோடு ஒப்பிடலாம். சுதந்திரத்திற்கு முன்னர் வடகிழக்கு தமிழர் தாயக பகுதிகள் தமிழர் தம் தாயக பிரதேசமாகவே அடையாளம் காணப்பட்டது. சிங்கள அரசாங்கமும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என ஏற்றுக்கொண்டே உள்ளது. இதுவே பண்டா செல்வா ஒப்பந்தத்திலும் உள்ளது. இதனை அரச புள்ளி விவரங்களும் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் சுதந்திரத்தின் பின்னர் இஸ்ரேலிய சியோனிசவாதிகள் பாலஸ்தீனத்தை எவ்வாறு கபலீகரம் செய்தார்களோ அவ்வாறே சிங்கள பௌத்த இனவாதிகளும் தமது அரசியல் பதவிகளுக்காக, அரசியல் நலன்களுக்காக வடகிழக்கு தமிழர் தம் தாயக பகுதிகளை அரசு ஆதரவுடன் கையகப்படுத்த தொடங்கினர். அரசு ஆதரவுடன் இனக்கலவனங்களை உருவாக்கினர். நீர்ப்பாசன திட்டங்கள், அபிவிருத்தி திட்டங்கள் என்ற பெயரில் தமிழர் தம் தாயக பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்தினர். தமிழர் தம் குடிப்பரம்பலை மாற்றத் தொடங்கினர். சிங்கள நிர்வாக அலகுகளை உருவாக்க தொடங்கினர். தமக்கு சாதகமான எல்லைகளை உருவாக்கி உள்ளூராட்சி அலகுகளை ஏற்படுத்தினர். நிலத்தொடர்போடு இருந்த தமிழர் தாயகம் கூறு போடப்பட்டு சிதைக்கப்பட்டது. இதற்கு தொல்பொருள் திணைக்களமும் ஒரு சில பௌத்த பிக்குகளும் துணை போகத் தொடங்கினர். இதன் காரணமாக தமது தாயகத்திலேயே அகதிகளாக அகதி முகாங்களில் வாழத் தொடங்கினர். பாலஸ்தீனியர்கள் போலவே தொடர்ச்சியாக சியோனிசவாத ஆக்கிரமிப்பிற்குட்பட்ட பாலஸ்தீனியர்கள் தம் மண்ணில் விடுதலைக்காக ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். இதன் காரணமாக பல்வேறு விடுதலைக்கான ஆயுத குழுக்கள் தோற்றம் பெற்றன. இதனை நமது நாட்டில் விடுதலை போராட்ட ஆயுத இயக்கங்கள் தோற்றம் பெற்றதுடன் ஒப்பிடலாம். பாலஸ்தீன இளைஞர்கள் தமது விடுதலைக்காக சியோனிசவாதிகளுக்கு எதிராக எவ்வாறு போராட்டத்தினை ஆரம்பித்தனரோ அவ்வாறே தமிழ் இளைஞர்களும் தமது மண்ணையும் மொழியையும் காப்பாற்றுவதற்காக ஆயுதங்களை ஏந்தி அரசுக்கு எதிராக விடுதலை போராட்டத்தை மேற்கொள்வதற்காக தள்ளப்பட்டார்கள். இஸ்ரேலிய சியோனிசம் பாலஸ்தீன விடுதலை இயக்க போராளிகளை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று அழைத்ததைப் போன்றே நீங்கள் எம்மின விடுதலை போராட்ட இயக்கங்களையும் பயங்கரவாதிகள் என கூறி பயங்கரவாத சட்டத்தினை உருவாக்கி தமிழ் இளைஞர்களை வகை தொகையின்றி கைது செய்து இரும்பு கரங்கொண்டு நசுக்கத் தொடங்கினீர்கள். இன்று தொடர்ந்தும் பாலஸ்தீனம் பற்றியறிகின்றது. சர்வதேசம் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றது. அதுபோல நீங்களும் சர்வதேசம் எம்மை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றீர்கள். நமது நாட்டில் விடுதலைக்கான ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு யுத்த சூழல் நிலவுகின்றது. யுத்தம் முடிந்து 15 வருடங்களாகியும் யுத்தத்துக்கான காரணங்கள் கண்டறியப்படவில்லை, களையப்படவில்லை. ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீன மண்ணை கபலீகரம் செய்ததைப் போன்று நீங்களும் தமிழர் தாயக மண்ணை பௌத்த சிங்கள மயமாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். எம் தமிழர் மத வழிபாட்டு உரிமை கூட எம் தாயக பகுதிகளில் இன்று மறுக்கப்படுகின்றது. யுத்த காலத்தில் 13வது திருத்தம் 13+ சீரமைப்பு என்று சர்வதேசத்திற்கு வாக்குறுதி அளித்த நீங்கள் இன்று 13 குறுக தரைக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றீர்கள். தேர்தல் காலங்களில் தமிழர் தம் வாக்குகளை பெறுவதில் காட்டும் ஆர்வமும் தீவிரமும் எம் தமிழ் மக்களையும் எம் மக்கள் மண்ணின் மக்களாக காட்டுவதில் இருப்பதில்லை. இதன் காரணமாகவே எமது மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய தொடங்கியுள்ளார்கள். தொடர்ந்தும் பெரும்பான்மையின வேட்பாளர்களுக்கு தம் வாக்குகளை அளிப்பதில் பயனில்லை. எம் இனப்பிரச்சினை தொடர்பான நிலைப்பாட்டினை தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் மீண்டும் ஒரு முறை தீர்மானிக்கும் சர்வஜன வாக்கெடுப்பாக வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்க வேண்டும் என கருதுகின்றார்கள். இதன் காரணமாகவே அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பொது வேட்பாளர் என்ற எண்ண கருவினை முன்வைத்துள்ளார்கள். பொது வேட்பாளர் என்ற எண்ண கோட்பாடு நாம் உருவாக்கியதல்ல, சிங்கள ஆட்சியாளர்களால் எம்மீது திணிக்கப்பட்ட எண்ண கருவியாகும். இன்று கூட 15 வருடங்கள் யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்பு அந்த யுத்த காலத்திலே தமிழ் மக்கள் பட்ட துன்பங்களை அவர்கள் உப்பு கூட இல்லாமல் கஞ்சி காய்ச்சி குடித்த அனுபவங்களை வடகிழக்கிலே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு இறந்தவர்கள் மாத்திரமல்ல, அங்கு அந்த கஞ்சியை குடித்து தப்பி பிழைத்தவர்கள் வடகிழக்கிலே ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு கூட நீங்கள் அனுமதி அளிக்கின்றீர்கள். வடக்கு கிழக்கிலே 8 மாவட்டங்களிலும் 8 விதமான சட்டம் நிலவுகின்றது. மூதூரிலே இருக்கும் நீதவானவர்கள் ஒரு உத்தரவை கொடுக்கின்றார், கல்முனையிலே இருக்கும் நீதவானவர்கள் ஒரு உத்தரவை கொடுக்கின்றார், ஏனைய மாவட்டங்களிலே இருக்கும் நீதவான்கள் ஒரு உத்தரவை கொடுக்கின்றார்கள். ஒரே நாட்டிலே ஒரே சட்டம் பயின்ற நீதவான்கள் கூட இடத்துக்கு இடம் தங்களது தீர்ப்புகளை மாற்றி கொடுக்கின்ற காரணத்தினால் போலீசார் நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள். மூதூரிலே 4 பெண்கள் கதற கதற ஆண் போலீசாரினால்
மினித்துவ காலத்தில்
கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்கின்ற நிலைமைக்கு உங்களினால் தள்ளப்பட்டிருக்கின்றோம். கௌரவ தலைவர்களே, பாலஸ்தீனர்களின் பிரச்சனையும் எமது நாட்டின் தேசிய இன பிரச்சனையும் அடிப்படையில் ஒன்றே. பாலஸ்தீனம் இன்று பற்றியறிகின்றது. எமது நாடும் தமிழ் தேசிய இனப்பிரச்சினையால் பற்றியறிகின்றது. எமது நாட்டில் பற்றியறியும் தீயை அணைப்பதற்கு முயற்சி செய்யாது பாலஸ்தீனத்தில் பற்றியறியும் தீயை அணைப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றீர்கள். உண்மையில் இத்தகைய ஒரு பிரேரணையை நிறைவேற்ற நீங்கள் தகுதியானவர்களா என்பதை நான் உங்களது மனச்சாட்சியின் தொட்டு சொல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்பதை உங்கள் மனச்சாட்சியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காக பாலஸ்தீனம் தொடர்பான கவன ஈர்ப்பு பிரேரணையை நான் குறை கூறவில்லை. அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இத்தகைய ஒரு பிரேரணையை நிறைவேற்றப்பட வேண்டும். பாலஸ்தீன மண்ணில் அமைதி நிலவ வேண்டும். பாலஸ்தீனர்கள் எம்மை போலன்றி தம் சொந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ வழி பிறக்கட்டும், வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
இஸ்தூதி கரு மந்தத்துமா மிலகட்ட கரு ரிஷாட் பத்ருதீன் கரு மந்தத்துமா உத்துமாட்ட மினித்து தாயக காலத்தில்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, பலஸ்தீனத்திலே நடைபெறுகின்ற கொலை, வெறி, அநியாயம், இரக்கமில்லாத அந்த அடாவடித்தனத்துக்கு எதிராக பலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்த வேண்டும். அதற்கு ஐநாவும் உலக நாடுகளும் உதவ வேண்டும். இலங்கை அரசாங்கம் அந்த விஷயத்திலே ஒருதலைப்பட்சமாக நியாயத்தோடு நிற்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்று விவாதம் இந்த பாராளுமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அக்டோபர் 2023 இருந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இஸ்ரேல் அரசு நெதன்யாகு தலைமையிலான அந்த அரசாங்கம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. இரக்கமற்ற அரக்கராக நெதன்யாகு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக இருந்த அமெரிக்கா ஆயுதங்களையும் அதேபோல அவர்களுக்கு தேவையான நிதியையும் வழங்கியது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பாதுகாப்புக்காக மட்டுமல்லாமல் பலஸ்தீனத்தை அழித்தொழிப்பதற்காக முழு காசாவும் அழிந்து சின்ன பின்னமாகிய அத்தனை கட்டிடங்களும் இடிந்து அந்த கட்டிடங்களுக்குள் பல உயிர்கள் கிடந்து துடிக்க துடிக்க மரணித்த பல உயிர்களை நாங்கள் கண்டோம். அவ்வாறான அநியாயங்களையும் செய்து வைத்தியசாலைகளை உடைத்து வைத்தியசாலைக்குள்ளே இருந்த நோயாளிகளை கொலை செய்து வைத்தியர்களை நர்சஸ் போன்றவர்களை கொலை செய்து அதேபோல பாடசாலை கட்டிடங்கள் பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து அந்த அநியாயங்களை செய்து இவர்கள் ரஃபா பகுதிகளுக்கு செல்வது வரை துரத்தி பல உயிர்களை காவு கொள்வதற்கு பக்கமூலமாக இருந்த அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகள் கூட இப்பொழுது யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று ரஃபாவிலே தாக்குதலை நிறுத்துங்கள் என்று இஸ்ரேலுக்கு சொல்லுவதை இஸ்ரேல் கேட்காமல் அதற்கு மறுதளித்து இரக்கமில்லாமல் மீண்டும் அவர்களை துரத்தி துரத்தி கொலை செய்கின்ற அநியாயம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அநியாயத்துக்கெல்லாம் பக்கபலமாக அமெரிக்கா நாடு தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்தேச்சியாக இந்த அழிவை செய்வதற்கு பக்கபலமாக இருக்கின்றது. மே 15 அந்த மக்களுக்கு, பலஸ்தீன மக்களுக்கு ஒரு துக்க நாளாக சொந்த மண்ணிலே வந்து அபகரித்து அவர்களை 1947-49 அந்த காலப்பகுதிக்குள்ளே சொந்த மண்ணிலிருந்து 7.5 லட்சம் மக்கள் அன்று வெளியேற்றப்படுவதற்கு காரணமாக இருந்த தினமாக, சொந்த மண் பறிக்கப்பட்ட தினமாக, சொந்த மண்ணுக்காக போராட வேண்டிய நிர்பந்திக்கப்பட்ட தினமாக அந்த நாள் கரி நாளாக துக்க தினமாக அந்த மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். அதையிட்டுத்தான் இன்று இந்த சபையிலே, உயர் சபையிலே நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பிரேரணையை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி உலகத்துக்கு சொல்லுவதுகின்ற ஒரு செய்தியாக இந்த பாராளுமன்றம் கட்சி பேதங்களுக்கு அப்பால், மத இன பேதங்களுக்கு அப்பால் ஒன்றுபட்டு நிற்கிறது. இந்த அரசாங்கம் அந்த விஷயத்திலே இந்த நாட்டில் இருந்த அத்தனை ஜனாதிபதிகளும் இந்த நாட்டில் இருந்த அத்தனை அரசாங்கமும் கடந்த காலங்களிலே பலஸ்தீனத்துக்கு நடந்த அநியாயத்திற்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த பலஸ்தீன நாடு சுதந்திர நாடாக ஆக்கப்பட வேண்டும் என்பதிலே இந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்றாலும் பலஸ்தீனர்களை கொலை செய்து கொண்டு பலஸ்தீன மண்ணிலே இருந்து விரட்டிக்கொண்டு அந்த மக்களுக்கு ஈவிரக்கமில்லாமல் இந்த இஸ்ரேல் ராணுவமும் இஸ்ரேல் அரசாங்கம் நெடுநியாக தலைமையிலான இஸ்ரேல் அரசாங்கம் செய்கின்ற இந்த அட்டகாசங்களை கண்டுகொண்டு இலங்கையிலிருந்து வேலைக்கு அண்மையிலே எமது இளைஞர் யுவதிகளை வேலைக்கு இஸ்ரேலுக்கு அனுப்பியதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். முஸ்லிம் நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் எமக்கு செய்த உதவிகளை நாங்கள் மறந்துவிட முடியாது. பல லட்சம் பேர் அபுதாபியிலே, சவுதி அரேபியாவிலே, குவைத்திலே, ஈராக்கிலே, ஈரானிலே, பஹ்ரைனிலே என்று லெபனானிலே, அதே போல ஜோர்தானிலே, எல்லா நாடுகளிலும் எமது இலங்கையர்கள் இனமத பேதங்களுக்கு அப்பால் பல லட்சக்கணக்கிலே 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்று வரை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பில்லியன் டாலர்கள் நமது நாட்டுக்கு அந்நிய செலாவணியாக வந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு கொடுமையை இஸ்ரேல் அரசாங்கம், நெடன்யாகு தலைமையிலான அரசாங்கம் பலஸ்தீனத்திலே செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த பலஸ்தீன மக்களுடைய இரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த காசாவிலே உள்ள மக்கள் செய்த வேலைகள், இன்று காசா மக்கள் அந்த வேலைகளுக்கு செல்ல முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டதனால் அவர்கள் உண்ணுவதற்கே உணவில்லாமல், இருப்பதற்கே இடமில்லாமல், படுப்பதற்கே தூங்க முடியாமல் அந்த மக்கள் படுகின்ற இந்த வேதனையான காலத்திலே, ஒவ்வொரு நாளும் பச்சிளம் குழந்தைகளும் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளாக, குழந்தைகளை இழந்த பெற்றோர்களாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே, அவர்கள் செய்த அந்த வேலைகளை செய்வதற்காக இலங்கையிலிருந்து வேலைக்கு ஆட்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவது என்பது எந்த வகையிலே நியாயம் என்று நாங்கள் கேட்கிறோம். 10 லட்சம் பேரை அனுப்பினீர்களா? அல்லது இந்த இதுவரை மத்திய கிழக்கு நாடுகளிலே இஸ்ரேலுக்கு எதிராக, பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்ற அந்த உள்ளங்களை கொண்ட மக்கள் வாழ்கின்ற அந்த மத்திய கிழக்கு நாட்டிலே 10 லட்சம் பேர் வேலை செய்கிறார்களே, அவ்வாறு இருக்கின்ற பொழுது 100 பேரை அனுப்புவதற்கு இந்த ஒரு மோசமான நிலையை ஒரு சந்தர்ப்பவாதமாக இந்த அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்வது நியாயமா என்று நாங்கள் கேட்கின்றோம். ஜனாதிபதியிடத்திலே வேண்டுகோள் இருக்கின்றோம், அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுதாவது அதை நிறுத்துங்கள், இன்னும் ஒரு சிலரை அனுப்புவதற்கான சதி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு துன்பியல் காலத்திலே நாங்கள் சந்தர்ப்பவாதியாக நடந்து கொள்வோமாக இருந்தால், ஒரு வரலாற்றை இந்த நாடு வரலாற்று தவறை செய்த நாடாக வரலாற்றிலே எழுதப்படும் என்பதை இந்த உயிர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதே போல எங்களுடைய நாடு இந்தியாவிலிருந்து மீன்பிடிக்க வருகின்ற மீனவர்களை தடுக்க முடியாத நாடு. மன்னாரிலே, யாழ்ப்பாணத்திலே, முல்லைத்தீவிலே உள்ள மீனவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அதாவது ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். மீன்பிடிக்க சென்று விட்டு வருகின்ற பொழுது வெறும் வள்ளத்தோடு திரும்பி வருகிறார்கள். ஏன் அங்குள்ள மீன்களை எல்லாம் இந்திய மீனவர்கள் வந்து ஆக்கிரமித்து அவர்களுடைய தொடர்ந்தேச்சியான இந்த ஆக்கிரமிப்பினால் அத்தனை மீன்களையும் அள்ளிக்கொண்டு செல்கிறார்கள். ஆனால் நமது நாட்டிலே உள்ள அந்த மீனவர்களை பாதுகாக்க முடியாத அரசாங்கம், அந்த மீனவர்களை துரத்த முடியாத நேவியினர், துரத்த முடியாத கடல் படையினர், இந்திய மீனவர்களை துரத்தி நமது மீனவர்களுடைய மீன்பிடிப்பதற்கு உதவி செய்ய முடியாதவர்கள் என்று அங்கு, அதாவது மத்திய தரை கடலுக்கு இங்கிருக்கின்ற நேவியை அனுப்பி இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக, இஸ்ரேலுக்கு எண்ணெய் பெற்றுக் கொடுப்பதற்காக, இஸ்ரேலுக்கு ஏனைய உதவிகள், ஆயுத களஞ்சியத்தை இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து பலஸ்தீன மக்களை அளிப்பதற்காக நமது நாட்டு நேவியை அனுப்புவது என்பது எந்த வகையிலே நியாயம் என்று நாங்கள் கேட்கின்றோம். எனவே வெளிவகார அமைச்சர் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். வெளிவகார அமைச்சர் தலையாட்டியாக இருக்க முடியாது. அரசாங்கத்திடத்திலே, அமைச்சரவையிலே வெளிவகார அமைச்சர் இந்த விஷயத்தை பேச வேண்டும். நீங்கள் பேசி இது ஒரு தற்காலிக அரசாங்கம், நீங்கள் இந்த மாதிரியான மோட வேலையை, இந்த மாதிரியான பிழையான வேலையை செய்கின்ற பொழுது வரலாற்று தவறை இந்த நாடு செய்த அந்த பாவத்தை பெற்றுக் கொடுத்த துரோகிகளாக நீங்கள் பார்க்கப்படுவீர்கள் என்பதை இந்த உயர் சபையிலே நான் சொல்லி
வைக்கிறேன்.
எனவே மிக வேதனையோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களால் தூங்க முடியவில்லை. இரவு எங்களுடைய டிவிகளை திறக்க முடியாது. எங்களுடைய அந்த டிவிகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளும் பெரியோர்களும் பெற்றோர்களும் அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது வேதனையால் நாங்கள் துடிக்கிறோம். எங்களால் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். நாங்கள் இறைவனை நம்பியவர்களாக இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இந்த அநியாயம் செய்கின்ற அநியாயக்காரர்கள் அழிந்தொழிய வேண்டும். இந்த அநியாயக்காரர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற வல்லரசு நாடுகளும் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து அடிமைப்படுத்துவதற்கு, அநியாயம் செய்வதற்கு, இன்று வரை ஒரு சுதந்திர நாடாக பலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படுவதற்கு 143 நாடுகள் ஐநா சபையிலே கை உயர்த்திய பிறகும் அமெரிக்கா மாத்திரம் எதிர்த்து நிற்பது, 9 நாடுகள் எதிர்த்து நிற்கின்றது என்றால் வல்லரசு என்று தன்னை மார்புதட்டி பேசுகின்ற அமெரிக்காவுக்கு வெக்கமில்லையா என்று நாங்கள் கேட்கின்றோம். அந்த 9 பேர் தெரியாத நாடுகளோடு சேர்ந்து அமெரிக்காவும் சேர்ந்து சுதந்திர நாடாக பலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படக்கூடாது என்று தங்களுடைய கையை உயர்த்துகிறார்கள் என்றால் எவ்வளவு வேதனையாக இருக்கின்றது. எவ்வாறான நிலையிலிருந்து அமெரிக்கா மாற வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை தொடர்ந்தும் பயன்படுத்தி இந்த பலஸ்தீன மக்களை அழித்தொழிப்பதற்கும் தன்னுடைய நாட்டுக்குள்ளே ஆக்கிரமித்த இஸ்ரேலியர்கள் என்று அவர்களை தன்ன வீட்டையே படுக்க விடாமல் துரத்தி 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 கொண்டு கொண்டிருப்பதை அமெரிக்கா பார்த்தும் இந்த அமெரிக்காவில் இருக்கின்ற கொலம்பியாவும் பல யூனிவர்சிட்டிகள் இன்று மேற்கத்திய நாடுகளில் இருக்கின்ற யூனிவர்சிட்டியில் இருக்கின்ற இளைஞர்கள் கட்சி வேதங்களுக்கு அப்பால் மதங்களுக்கு அப்பால் என்று ஒன்றுபட்டு தியாக உணர்வோடு இந்த அப்பாவி மக்களுக்காக, காசா மக்களுக்காக, பலஸ்தீன மக்களுக்காக, குழந்தைகளுக்காக இன்று அங்கு இருக்கின்ற அந்த மக்களுடைய நியாயத்துக்காக, சுதந்திர பலஸ்தீனத்துக்காக இந்த மாணவ சமூகம் தங்களுடைய கல்வியை கூட புறக்கணித்து விட்டு இன்று உலகம் முழுக்க ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய அந்த ஆர்ப்பாட்டம் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அதே போல இந்த ஆர்ப்பாட்டம் தொடரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அமெரிக்கா கண் திறந்து பார்த்து தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி அநியாயம் செய்யாமல் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி 143 நாடுகள் அங்கீகரித்திருக்கின்ற அந்த பிரேரணையை பாதுகாப்பு சபையிலே அங்கீகரித்து சுதந்திர நாடாக பலஸ்தீனம் மிளிர்வதற்கு 1967 உள்ள அந்த எல்லையின் அடிப்படையில் மீண்டும் பலஸ்தீனமன் அந்த பலஸ்தீன நாடாக சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
ஸ்ருதி கரு மந்தித்துமா மிளங்கட கரு மயந்த திசாநாயக மந்தித்துமா உபத்துமாட்டு மின்து ஹாயக காலே.
Thank you, Honorable Chairman. Today, actually, we are debating the Israel-Palestinian war situation. Honorable Chairman, there is also another war, which is the Ukraine-Russian war. We have also, in this world today, are seeing trade wars, or cold wars, in other words, especially between the United States and China as well. Trade sanctions are also being implemented against certain countries that are having dealings with Middle Eastern countries. Honorable Chairman, the idea here is to press upon the government and the international community is to have an immediate ceasefire. Because the cost of human lives, whether it's Israeli or Middle Eastern or Palestinian, it's great. So we can't allow this war to continue in this manner. So the idea here is for the international community to get together and ask for an immediate ceasefire agreement. The UN Secretary General Antonio Guterres, short while ago, this morning, released a statement, and I wish to quote a little from it. The Security Council just approved a long-awaited resolution on Gaza, demanding an immediate ceasefire and the immediate and unconditional release of all hostages. This resolution must be implemented. Failure would be unforgivable. As I was saying, Honorable Chairman, there are tens and thousands of internally displaced people, IDPs. There are over 6 million Palestinians who are refugees in other countries. What they are saying today is an eye for an eye and a tooth for a tooth. Honorable Chairman, this is not going to do in today's world peace situation, because as the great Mahatma Gandhi said, live as if, and I quote, live as if you were to die tomorrow, learn as if you were to live forever. An eye for an eye will only make the whole world blind. Honorable Chairman, or Sabhapatimani, then api katha karna avasthavedi, Israel rajel aswinwa Rafa kiyana pradeshayata gaman karanna. They are planning on a further escalation of the war in Rafa. Over 1.3 million people are living in that area. President Biden of the United States says that he won't support any further infringements into areas such as Rafah and won't support it with the US weapons. However, Honorable Chairman, we are seeing, as I said, a further escalation of hostilities, further loss of human lives, and we really can't allow this to go on. If we need to have peace, I think the international community has to band together and have a ceasefire agreements in place, not just in Israel and Palestine, but also the escalating situation in the Ukraine-Russian area. I also wish to bring to this Parliament's notice that Sri Lankan Airlines, I heard the Honourable Minister mention this, Sri Lankan Airlines is going to have an agreement with Mahindra Air of Iran. There is a ban or a sanctions on all Iranian companies and even airlines such as Mahindra Air. So if Sri Lankan Airlines goes into any agreement with Mahindra Air, then Sri Lankan Airlines will also be faced with sanctions from the United States of America. All over the world, Honorable Chairman, in universities and in major cities, people are protesting. People are demanding for a ceasefire, immediate ceasefire to commence so that aid that has been given by countries and the United Nations can go into that area. We also need to know actual cost of the war and the actual human casualties that have taken place. So unless you have a ceasefire agreement, unless the governments of the world, including Sri Lanka, call upon the United Nations and other countries to have immediate ceasefire agreement, this war will not end. More human lives will be lost. Honorable Chairman, we cannot allow this to go on. All over the world, people are talking about entering into a peace, era of peace and reconciliation. So Sri Lanka also must get into this. We must support that peace initiative. And I think as a country goes, we as Sri Lanka has also gone through a 30-year-old war. Our people have also suffered and knows the painfulness of a war. And I urge this Parliament and the government to call upon the United Nations to have an immediate ceasefire in the Middle East. Thank you.
Istuti garu mantrituma. Milagata Selvarasa Gajendran garu mantrituma. Obatumata minitu 7 ka kaalayak thiyena.
Number ille hata Douglas ne manda mel thiyen. Avaiki thalame thangunda thalaver avargale indriya dinam பாலஸ்தீன் தொடர்பான ஒரு பிரேரணை இங்கே கொண்டு வரப்பட்டு இந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாலஸ்தீனத்தினுடைய அந்த சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகின்ற விதமாக அதற்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு நிரந்தர பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற இன சுத்திகரிப்பு இன அழிப்பு நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளோடு கௌரவ ரவ் ஹக்கீம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த பிரேரணைக்கு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற எங்களுடைய அரசியல் இயக்கம் முழுமையான ஆதரவை தெரிவித்து இதிலே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றோம்.
ஆர்டர் ப்ளீஸ். கரு மயந்த திசாநாயக மந்துமா முரசனோட பேமெண்ட்
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1948 மே மாதம் 14 தேதி பிரித்தானியாவுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான உடன்படிக்கையின் பிரகாரம் அங்கே கால்பதித்த யூதர்கள் அவர்களுடைய சியோனிஸ்ட் மிலிட்டரி ஃபோர்ஸஸ் அந்த பாலஸ்தீன மண் மீது ஒரு பாரிய ஒரு யுத்தம் ஒன்றை முன்மெடுத்து அந்த பாலஸ்தீன மண்ணினுடைய 78% நிலப்பரப்பை கைப்பற்றி கொண்டார்கள். அதில் எஞ்சியது தான் மேற்கு கரை மற்றும் காசா. அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 750,000 பாலஸ்தீன மக்கள் சொந்த மண்ணிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு விரட்டியடிக்கப்பட்ட பிற்பாடு இந்த மேற்கு கரை மற்றும் காசாவில் வாழ்ந்த அந்த பாலஸ்தீன மக்கள் அந்த மண்ணிலே சொந்தமாக சுதந்திரமாக வாழ முடியவில்லை. இந்த 75 வருடங்களாக அவர்கள் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலிய இராணுவத்தினரது படுகொலைகளுக்கும் பொருளாதார சுழண்டல்களுக்கும் தொடர்ச்சியாக உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய உச்சகட்டமாக தற்பொழுது அங்கே ஒரு கடந்த சில மாதங்களாக பாரிய யுத்தம் முன்னெடுக்கப்பட்டு அந்த பகுதி மீது பாரிய அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 35,000 பாலஸ்தீனர்கள் ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இப்பொழுது ரஹ்பா நகரிலே தஞ்சமடைந்திருக்கிற எஞ்சிய பாலஸ்தீனர்களையும் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரி இஸ்ரேல் அங்கே தாக்குதல் நடத்துவதற்கான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கொடூரமான இந்த யுத்தம் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும். அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த யுத்தத்திற்கு வழங்குகிற ஆதரவை உடனடியாக நிறுத்த வேண்டும். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற தீர்மானத்தை தடுக்கின்ற செயல்பாடுகளை அமெரிக்கா நிறுத்தி பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அது ஒரு சுதந்திர நாடாக ஐக்கிய நாடுகள் சபையிலே அங்கத்துவம் பெறுவதற்கான அந்த வாய்ப்பை அமெரிக்கா வழங்க வேண்டும். இந்த மனித படுகொலைகள் மனித அவலங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் அனைத்தும் முட்டாக முறப்பட்டு பாலஸ்தீன மக்கள் மீது அந்த கொடூரம் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்படுகிறது. பச்சை குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள், நோயாளர்கள், அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல், சீரான உணவு இல்லாமல், இருப்பிடங்கள் இல்லாமல் சொல்ல முடியாத துன்பங்கள் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்துக்கும் உடனடியாக முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எங்களுடைய மண் மீது இனப்படுகொலை நடந்த பொழுது அமைதியாக வேடிக்கை பார்த்தது போன்று பார்த்து கொண்டிருக்காமல் உடனடியாக தலையிட்டு அந்த அவலங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த பிரேரணைக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் இங்கே பதிவு செய்து கொள்கின்றோம். அதே நேரத்திலே இந்த யுத்தம் தொடர்பாக இந்த அவையிலே ஒரு விசேட தீர்மானமே கொண்டு ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டு விவாதிக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்களுக்கு கருணை இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணிலே சொந்த நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட இதிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே எங்களுடைய தேசத்தின் மீது, தமிழ் தேசத்தின் மீது ஒரு பாரிய இன அழிப்பு இந்த பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த நாட்டு இராணுவத்தினரால் அரங்கேற்றப்பட்ட பொழுது நீங்கள் எல்லோரும் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. இந்த வாரம் இந்த எப்படி இந்த மே 15 பாலஸ்தீனத்திலே நக்பா உடன்படிக்கை, நக்பா என்கின்ற ஒரு இனச்சுத்திகரிப்பு நாளாக அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மே 15 நினைவு கூறப்படுகிறதோ அதுபோன்று தமிழ் இந்த உலக வரலாற்றிலே இந்த மே 18 என்பது இலங்கை தீவிலே இந்து சமுத்திர பிராந்தியத்திலே குட்டித்தீவாக அழகிய குட்டித்தீவான இந்த இலங்கை தீவிலே வடகிழக்கு தமிழர்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற நாளாக அது தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த நாளை நினைவு கூறுவதை தடுப்பதற்கு நீங்கள் பல்வேறுபட்ட பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த செயல்பாடுகளை நீங்கள் நிறுத்தி எங்களுடைய தேசத்தையும் இந்த பல 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற பாலஸ்தீனத்திற்காக இறங்குகிற நீங்கள் இந்த தீவிலே 48 ஆண்டிற்கு பிற்பாடு உங்களுடைய இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியாக மாற்றப்பட்டிருக்கிற வடகிழக்கினுடைய சுயாட்சியை நீங்கள் அங்கீகரித்து தமிழர்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலம் நீங்களும் நாங்களும் சிங்கள சகோதரர்களும் தமிழர்களும் முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக கூடி வாழக்கூடிய ஒரு தீர்வை எட்டுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நான் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இன்றைய தினம் வெலிக்கடை விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தேன். அங்கே அரவிந்தன் என்கின்ற ஒரு முன்னாள் போராளி அவர் செய்யாத குற்றங்களுக்காக பொய் குற்றச்சாட்டுகள் கைது
செய்யப்பட்டு
கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இன்று வரை கடந்த 10 நாட்களுக்கு மேலாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இன்றைய தினம் நான் சென்று அவருடைய அந்த உணவு தவிர்ப்பை நிறுத்துமாறு கேட்டு அதனை நிறுத்த சொல்லி கேட்டிருக்கின்றேன். அவர் அதை நிறுத்தியிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு நிரபராதி. அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே முடிக்கிறேன். ஒரு நிமிடம். அங்கே தம்பு குணசேகரம் என்கின்ற ஒரு 65 வயது முதியவர் இருக்கிறார். அவர் கடந்த 7ஆம் தேதி சிறைச்சாலை அதிகாரிகளால், சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவரால் மருந்தெடுக்க சென்ற போது தாக்கப்பட்டிருக்கிறார். நீ அடிக்கடி இங்கே வந்து மருந்தெடுக்கிறாய், இங்கே வரக்கூடாது என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவம் தொடர்பாக இந்த அவை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக் கொள்வதோடு, நேற்றைய தினம் பிரதம மந்திரி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற பொது நிர்வாக உள்நாட்டல்வல்கள் அமைச்சு ஆலோசனைக் குழு கூட்டத்திலே நான் கல்முனை பிரதேச வடக்கு தமிழ் பிரதேச இயலகத்தினுடைய பிரச்சனை தொடர்பாக நான்
பேசியிருக்கிறேன்.
அமைச்சு செயலாளரை அனுப்பி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். அது தொடர்பாக கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய பாலஸ்தீனம் தொடர்பான இந்த விவாதத்திலே உண்மையிலே ஸ்டேல் பாலஸ்தீனத்திலே ஆயுதம் தாங்கியவர்கள் சண்டையிடுவது ஒரு புறம், ஆனால் இரு பக்கத்திலும் சாதாரண அப்பாவி மக்கள், பச்சிளம் குழந்தைகள் தொடக்கம் வயோதிகர்கள் வரை சாதாரண மக்கள் இரு நாடுகளிலும் அல்ல இரு தரப்புகளிலும் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பருமதிமிக்க மனித உயிர்கள் பலிக்கடாக்களாக்கப்படுவதை நாங்கள் உண்மையாக வன்மையாக கண்டிக்கின்றோம், அது எந்த தரப்பினராக இருந்தாலும். ஆகவே இந்த நேரத்திலே இன்னொரு விடயத்தை கூறிக்கொள்ள நினைக்கின்றேன். இன்றே பலர் பாலஸ்தீன மக்களுக்காக இன்றைய சில அரசியல் தலைவர்கள் நீலக்கண்ணீர் அல்லது முதலைக்கண்ணீர் வடிப்பை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால், ஒரு தமிழிலே ஒரு பிரபல நகைச்சுவை நடிகர் இருக்கிறார், அவர் சொல்வது நாமது வடிவேல், அதாவது உங்களுக்கு வந்தால் எங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற மாதிரி. என்று சொன்னால், இன்று இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம் தமிழர்களை பொறுத்தவரை. 2009 மே 18 எங்களுடைய அதாவது போராட்டம் முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட்டது. ஆனால் இந்த மாதம் முழுவதும் மரண ஓலங்கள் 2009 ஒலித்த மாதம். இந்த காலங்களிலே உண்மையிலே கொத்துக்குண்டுகளை கொத்து கொத்தாக போட்டு தமிழினம் அங்கே அழிக்கப்பட்ட போது உண்மையிலே வடக்கு கிழக்கிலே, ஏன் இந்த நாட்டிலே பல பிரதேசங்களிலே பால் சோறு கொடுத்து, கேக் பட்டி குளிர்பானங்களை கொடுத்து, சிங்க கொடிகளை பறக்கவிட்டு அந்த இன அழிப்பை கொண்டாடியவர்கள், அந்த கொண்டாடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அதனுடைய தலைவர்கள் இன்று பாலஸ்தீனத்துக்காக அவர்கள் வேதனைப்படுவதை பார்க்கின்ற பொழுது வேடிக்கையாக இருக்கின்றது. சொந்த நாட்டுக்குள்ளே சொந்த சகோதர சமூகம் அழிக்கப்பட்ட போது பல இடங்களிலே, வடகிழக்கிலே பல இடங்களிலே சிங்க கொடிகளை பறக்க விட்டு மிகப்பெரிய கொண்டாட்டங்களை கொண்டாடினார்கள். ஆகவே 2009 மேயிலே வடக்கிலே ஒரு முள்ளிவாய்க்கால் என்றால் கிழக்கிலே பல முள்ளிவாய்க்கால்களை சொல்ல முடியும். வீரமுனை படுகொலை, சத்ருகொண்டான் படுகொலை, மட்டக்களப்பிலே புதுக்குடியிருப்பு படுகொலை, சவுக்கடி படுகொலை, கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இடம்பெற்ற நூற்றுக்கணக்கான உடலை கைது செய்து 1990களிலே இடம்பெற்றதான வீரமுனை தொடக்கம், திருவண்ணாமலை தென்னமர வடி வரை நடைபெற்ற நூற்றுக்கணக்கான முள்ளிவாய்க்கால்கள், நூற்றுக்கணக்கான படுகொலைகள், இவையெல்லாம் நடந்தறிய சந்தர்ப்பங்கள். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் யாரும் வாய் திறக்காத மௌனிகளாக அல்லது அதற்கு ஆதரவானவர்களாகத்தான் செயற்பட்டார்கள். சொந்த நாட்டிலே சொந்த இனம், ஒரு சகோதர சமூகம், சகோதர இனம் அழிக்கப்பட்ட போது. ஆகவே இவையெல்லாம் நல்லிணக்கத்தின் வெளிப்பாடல்ல. நல்லிணக்கம் என்பது உண்மையான நல்லிணக்கம் என்பது கைகளை கொடுப்பதாலோ அல்லது ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவதாலோ அல்லது ஊடகங்களுக்கு போட்டி வழங்குவதாலோ அல்லது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கு மூன்று இனத்தைச் சேர்ந்தவர்களை அல்லது மதத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டு முன்னுக்கு நிறுத்தி எல்லோரும் ஒற்றுமையா இருக்கிறோம் என்று காட்டுவதால் வந்துவிடுதல்ல. நல்லிணக்கம் என்பது செயற்பாட்டிலே வர வேண்டும். செயற்பாட்டில் வருகின்ற பொழுதுதான் அந்த நல்லிணக்கம் என்பது முழுமை பெறும். இன்றே உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற அவலத்தை மையமாக கொண்டு ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே அரங்கேறியதான யுத்தம், அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், உயிரை இழந்த மக்கள், உடமையை இழந்த மக்கள், உடல் அங்கங்களை இழந்த மக்கள், இன்று அந்த முள்ளிவாய்க்கால் அவலத்தை மையமாக கொண்டு முழுமையாக வடகிழக்கு இடம்பெற்ற அந்த படுகொலைகளை ஞாபகப்படுத்தி இன்று அவர்கள் அதை நினைவு கூறுகின்றதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. என்றால் உறவுகளை இழந்தவர்கள், அவர்களுக்கான அந்த உரிமையை மறுக்கின்ற செயற்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தெரியும், திருகோணமலை சேனை ஊரிலே தங்களுடைய உறவுகளை நினைத்து அந்த நிகழ்வுகளை செய்த போது அல்லது அவர்கள் கஞ்சி கொடுத்து வடகிழக்கிலே அந்த முள்ளிவாய்க்காலில் குடிப்பதற்கு கூட ஒரு கஞ்சி இல்லாமல் வந்த காலங்கள், அந்த நேரத்திலே அவர்கள் அதை நினைவு கூறும் வகையிலே அவ்வாறான நிகழ்வுகளை செய்கின்ற பொழுது போலீசார் சில இடங்களிலே அத்துமீறி அந்த அவ்வாறான ஒரு சாத்வீகமான ஜனநாயக ரீதியான சட்டத்துக்கு உட்பட்டு செய்கின்ற செயற்பாடுகளை நிறுத்துகின்ற அல்லது அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றவர்கள் மீது பிரயோகிக்கின்ற அடாவடித்தனமான செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆகவே இந்த பலஸ்தீனம் தொடர்பான விவாதத்திலே பலஸ்தீனம் இன்று எவ்வாறு பாதிக்கப்படுகின்றதோ அல்லது அங்கு பலஸ்தீனத்தில் எவ்வாறு இன்று ஒரு மிகப்பெரிய அழிவை அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றதான அழிவைத்தான் கடந்த 30 வருஷங்களாக இந்த நாட்டிலே தமிழ் சமூகம் சந்தித்தது. ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமாக, ஒரு அழிக்கப்பட்ட சமூகமாக, ஒரு காணாமலாக்கப்பட்ட ஒரு சமூகமாக, அதனுடைய பிரதிநிதிகளாக இன்று இந்த மக்கள் காணப்பட்டார்கள். அப்போதெல்லாம் யாரும் இங்கு ஏனைய சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற தலைவர்கள் யாரும் பேசவில்லை, யாரும் குரல் கொடுக்கவில்லை. அவை இந்த நிலைமை மாற வேண்டும் என்று பலஸ்தீனத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்டேலில் இருக்கிறாங்க, அது உலகத்தில் எந்த நாட்டில் இருப்பதாக இருந்தாலும் சரி, ஆயுதம் தாங்கியவர்கள் அவர்கள் சண்டை பிடிப்பது என்பது அவர்கள் பாதிக்கப்படுவது என்பது சரி, ஆனால் ஒன்றுமே இல்லாத அப்பாவிகள், அப்பாவி சிறார்கள், பெண்கள், யுத்தத்தோட சம்பந்தம் இல்லாதவர்கள் கொண்டு ஊக்கப்படுவது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மனப்பாங்கு வேண்டும். தனக்கு வந்தால் மாத்திரம்தான் தலையிடியும் காய்ச்சல் என்ற பாணியிலே நாங்கள் நடந்து கொள்ள முடியாது. அது முஸ்லீம் சமூகமா இருந்தாலும் சரி, சிங்கள சமூகமா இருந்தாலும் சரி, தமிழ் சமூகமா இருந்தாலும் சரி, அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும். இன்று பலஸ்தீனாவில் இருக்கின்ற மக்களுக்காக இன்று குரலை உயர்த்தி பேசுகின்றவர்கள், இன்று கல்முனை வடக்கு பிரதேச பிரிவு 50 கடந்து அந்த போராட்டம் இடம்பெறுகிறது. பச்சை குழந்தைகளை வைத்துக் கொண்டு கற்பிணி தாய்மார்கள், வயது போனவர்கள் 50 மேலாக வெயிலிலே, மழையிலே, இரவிலே, பகலிலே இன்று அவர்கள் போராட்டம் செய்கின்றார்கள். ஒரு ஒரு கல்முனை வடக்கு பிரதேசத்தை தரமுயர்த்துவதற்கு இன்று இந்த பிரேரணையை கொண்டு வந்த முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் உட்பட அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் தடையாக இருக்கின்றார்கள். இதான ஒரு சொந்த நாட்டுக்குள்ளே ஒரு மாவட்டத்திலே ஒரு பிரதேச பிரிவை தரமுயர்த்துவதற்கு விட்டுக் கொடுக்க முடியாது. ஆனால் நல்லிணக்கத்தை பற்றி நாங்கள் இன்று நாடு கடந்து சர்வேசம் கடந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். சொந்த நாட்டுக்குள்ளே ஒழுங்கான நல்லிணக்க செயற்பாடுகள் இல்லை. சகோதர சமூகம் என்கின்றோம், புட்டுக்குழுக்களே நாங்கள் தேங்காப்பு மாவும் என்கின்றோம், வெறுமனே பேச்சு, வெற்றி பேச்சுக்கள், இவையெல்லாம் இந்த நாட்டிலே ஒரு நல்லிணக்கத்தை கட்டி எழுப்ப போவதில்லை. சும்மா மைக்கு முன்னால் பேச முடியும், ஊடகங்களுக்கு முன்னால் பேச முடியும், பத்திரிகைகளுக்கு அறிக்கையிட முடியும், இவை நாட்டிலே நல்லிணக்கத்தை கட்டி எழுப்பாது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு சின்ன விடயம், ஒரு பிரேசலத்தை தரமுயர்த்துவது, இதிலே பகாட்டப்படுகின்ற இன ரீதியான பாரபட்சங்கள், இதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் சக்திகள், அரசியல் தலைவர்கள், இவர்களுக்கு என்ன அருகே இருக்கின்றது இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வருவதற்கு நான் கேட்கின்றேன். சற்று சிந்திக்க வேண்டும். ஆகவே உண்மையிலே பாதிக்கப்படுகின்றவர்கள் சாதாரண மக்கள், எந்த தரப்பினராக இருந்தாலும் அவர்கள் சாதாரண மக்கள், அப்பாவிகள். அவர்களுடைய நியாயமான நீதியான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மக்கள், கல்முனையில் இருக்கின்ற மக்கள், அவர்கள் நீதியான நியாயமான தர வேண்டிய தரப்பட வேண்டிய கோரிக்கையை தான் கேட்டு நிற்கின்றார்கள். இல்லாத ஒன்றை கேட்கவில்லை. ஆனால் இன்று அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அல்லது முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக தடையா இருக்கின்றார்கள். அது தரமுகத்தில் என்ன பிரச்சனை? அதை விட்டுக் கொடுக்க முடியாது. இதனால் செயற்பாட்டு ரீதியான நல்லிணக்கம் இல்லை. பேச்சளவிலே தமிழ் தலைவர்கள் முஸ்லீம்களோட கைகுலுக்குவது, முஸ்லிம் தலைவர்கள் சிங்கள தலைவர்களோட கைகுலுக்குவது, அங்கே பாராளுமன்ற உணவு விடுதியில உணவு சாலையில போய் எல்லோரும் ஒன்றாக இணைந்து உணவு இருந்துவது, இந்த மாதிரியான நாடகங்களால் இல்லை பாராளுமன்றத்துக்குள்ளே, இந்த பாராளுமன்றம் அமர்வு நடக்கிறதுக்குள்ளே ஒரு ஆள் ஒரு ஆள் சண்டை பிடிச்சுக் கொள்வது, ஆனா வெளியிலே போய் எல்லோரும் கட்டிப்பிடித்து ஒரு ஆள் தழுவிக் கொள்வது, இவையெல்லாம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது. உண்மையான நல்லிணக்கம் என்பது பரஸ்பரம் புரிந்துணர்வு, விட்டு கொடுப்பு, தாராள மனப்பாங்கு என்கின்ற செயற்பாட்டு வடிவுக்கு வர வேண்டும். அது தமிழர்களா இருக்கலாம், முஸ்லீம்களா இருக்கலாம், சிங்களவர்களா இருக்கலாம், பரங்கிகளா இருக்கலாம், எந்த இனத்தை சேர்ந்தவரோ எந்த மதத்தை சேர்ந்தவரோ விட்டுக் கொடுக்க வேண்டும். அதை விட்டு வருமனே நாங்கள் ஒரு போலித்தனமான நாடகங்களை ஆட முடியாது. ஆகவே இவை நீக்கப்பட வேண்டும். இவ்வாறான செயற்பாட்டு ரீதியான நல்லிணக்கம் இருந்திருந்தால் இந்த நாட்டிலே ஒரு யுத்தம் இடம்பெற்றிருக்காது. இன்றைக்கு லட்சக்கணக்கான மனித உயிர்கள் பலிக்கட கலக்கப்பட்டிருக்காது. யுத்தத்தின் வடுக்களை இன்னும் சுமந்து கொண்டு இந்த சமூகம் காணப்படுகிறது. அவை எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீள இடம்பெறாத வகையிலே எங்களுடைய செயற்பாடுகள் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். சரியான நல்லிணக்கம் என்பது செயற்பாட்டு ரீதியாக கட்டியெழுப்பப்படுமானால் இந்த நாடு சிங்கப்பூரையும் தாண்டி ஆசியா கண்டத்திலே ஒரு மிகப்பெரிய வளர்முக நாடு. அவர் லீ குவான் யூ இந்த நாட்டை போல் தன்னுடைய நாடு வர வேண்டும் என்று கனவு கண்டார். சிங்கப்பூர் இன்று சிங்காரபுரியா இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நாடு எங்கே நிற்கின்றது? ஆகவே நல்லிணக்கம் என்பது வாய்ப்பேச்சில் அல்ல. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
தேங்க்யூ. கரு வீரசுமன்
கரு முலாசனாரோட கரு மந்திரிதுமணி මේ පාර්ලිමේන්තුවේ ගෙවිච්ච මාස 7-8 කාල සීමාව තුළ එකම විෂයක් සම්බන්ධව කතා වෙන තුන්වෙනි අවස්ථාව ඊශ්‍රායලය සහ පලස්තීන මේ අර්බුදය සම්බන්ධව මේ මෑත මාස කිහිපය තුළ තුන්වෙනි විවාදය තමයි මේ සිදුවීමෙන් පවතින්නේ. ඒ තරම් සංවේදී කාරණාවක්. මීට කිලෝමීටර් දහස් ගානකට එහා තියෙන රාජ්‍යයක්, කුඩා රාජ්‍යයක් වුණාට මේ ප්‍රශ්නය ජාතික වශයෙන් වැදගත්කමක් අපිට තියෙනවා. මේක ජාත්‍යන්තර ප්‍රශ්නයක් වුණාට, මොකද එක පැත්තකින් ගත්තම මේ පලස්තීන ඊශ්‍රායල් අර්බුදය එක පැත්තකින් මැද පෙරදිග හෝ අරාබියේ අර්බුදයක් බවට දිග්ගැස්සෙනකොට, ඒක ලෝක සාමයට සහ ලෝක යුද්ධයකට බලපාන කාරණා බවට පත්වමින් තියෙනකොට, එක පැත්තකින් අපිට ඍජුව මේ කාරණාව බලපාමින් තියෙනවා සහ බලපාන්න ඉඩ තියෙනවා. අනිත් පැයෙන් ගත්තම මේ රටේ මිනිසත්කම විශ්වාස කරන කිසිම පුරවැසියෙකුට රාජ්‍යයකට මේ ම්ලේච්ඡ යුද්ධය, මේ ම්ලේච්ඡ ප්‍රහාරයන් කිසි ලෙසක අනුමත කරන්න පුළුවන් කමක් ලැබෙන්නේ නැහැ. යුද්ධයේ තියෙන බිහිසුණුකම, ක්‍රූරත්වය, එහෙම නැත්නම් ම්ලේච්ඡත්වය, අනිත් පැයෙන් බැලුවම අධිරාජ්‍යවාදය සහ ඒ බලවත් රාජ්‍යංගයේ තියෙන උද්දච්ච අධිරාජ්‍යවාදී ඒ හැසිරීම් වල ස්වභාවය නිරූපණය කරන ජීවමාන සාක්ෂිය තමයි වර්තමාන මේ පලස්තීන සහ ඊශ්‍රායල් යුද්ධය. මේ කාරණාව ආරම්භයේදී මේක ආරම්භ වෙන්නේ දෙවෙනි ලෝක යුද්ධයෙන් පස්සේ 1945 දී ඉර්චාලේ වෙනම රාජ්‍යයක් බවට පත් කරන්න බටහිරට ඕනකම තියෙනවා. ඒ රාජ්‍ය ගොඩනගන්න ඔවුන්ට ඕනකම තියෙනවා. ඒ ඉර්චාලය බලහත්කාරයෙන් දවසින් දවස පලස්තීන රාජ්‍ය අත්පත් කරගනිමින් පුළුල් වෙමින් කටයුතු කරනකොට ලෝකයේම අවධානය මේ කාරණා සඳහා යොමුෙමින් මේ කාරණාව සම්බන්ධ එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ 1967 දී අනුමත කරගන්නවා සම්මතියක්, එක්සත් ජාතීන්ගේ මණ්ඩලයේ ආරක්ෂක මණ්ඩලයේ සම්මතියක් සම්මත කරගන්නවා. මේ රාජ්‍යයන් දෙක වෙනම රාජ්‍යයන් විදිහට පිළිගන්නත්, ජෙරුසලම් අගරමුවර විදිහට මේ රාජ්‍ය ඉස්සරහට ගෙනියන්නත් කියන සම්මතිය නමුත් 1967 දී සම්මත කරගත්තා වුණත් අද ලෝකයේම ප්‍රධාන සංවිධානය බවට පත් වෙන එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය අසමත් වෙලා තියෙනවා. මේ කාරණාව සම්බන්ධව එදා සම්මත කරගත් තීන්දුව ක්‍රියාත්මක කරන්න. අනිත් පැයෙන් බැලුවම පහුගිය ඔක්තෝබර් මාසයේ සිදුවෙච්ච සිදුවීම පලස්තීනයේ ක්‍රියාත්මක කරන හමාස් සංවිධානය පලස්තීන රාජ්‍ය සංවිධානය නෙවෙයි. පලස්තීනයේ විමුක්ති සංවිධානය වෙනම සංවිධානයක්. පලස්තීන රාජ්‍ය වෙනම එකක්. හමාස් කියන්නේ පලස්තීන යටතේ ක්‍රියාත්මක කරන දස්තවාදී සංවිධානයක්. ඒ සංවිධානය ගන්නා වූ ක්‍රියාමාර්ගය තස්ත්‍රවාදී ක්‍රියාමාර්ගයක් කිසි ලෙසක අපි අනුමත කරන්නේ නැහැ. ඒ නිරායුධ ඉස්රායිල් වැසියන් ඝාතනය කිරීම එකපසික අපි අනුමත කරන්නේ නැහැ. ඒ හමාස් සංවිධානයේ ගන්න ලද ඒ උද්දච්ච තකතිරු තස්ත්‍රවාදී ක්‍රියාදාමයට ප්‍රතිඋත්තර බඳින්න අහිංසක පලස්තීන වැසියන් මේ කතා ගන්න මොහොත වෙනකොට 35,000ක් ඝාතනය කළා තියෙනවා. මේ 35,000න් 15,000ක් ළමයි, මේ 35,000න් 10,000ක් කාන්තාවන්, ඒ වගේම 80,000ක් වගේ ප්‍රමාණයක් අද තුවාල ලැබලා රෝගීන් බවට පත් වෙලා තියෙනවා. ගරු මූලාසනාලු ගරු මන්ත්‍රමණින් ලෝකයේ යුද්ධ ගණනාවක් ක්‍රියාත්මක වුණා. නෂ්ටක අපි භාවිතා වෙච්ච යුද්ධ ක්‍රියාත්මක වුණා. නමුත් අස්පනා පිට මාස 7කට ආසන්න කාලයක් මේ විදියට ම්ලේච්ඡ විදියට මෙවැනි තස්තවාදී ප්‍රහාරයන් රාජ්‍යයක් විතර ඉස්සාලේ ක්‍රියාත්මක වෙද්දී ලෝකයේ බලවතා බවට පත් වෙච්ච රාජ්‍යයන් ඇමරිකා එක්සත් ජනපදයේ සහ අනිකුත් රාජ්‍යයන් මේවට උල්පන් දන් දෙමින් මේව තවත් පෝෂණය කරන එක තමයි සිද්ධ වෙන්නේ. ඒ වගේම මේ එක්සත් ජනපදයේ ඇමරිකා එක්සත් ජනපදයේ ආශිර්වාදයේ තුල තමයි ඉස්සාලේ මෙතෙක් දුර ගමන් කළා සේම මේ මියගේ 35,000කට ආසන්න 35,000ට වැඩි මේ නිරායුධ අහිංසක මිනිසුන්ගේ ඝාතන වලට ඍජුවම ඇමරිකා එක්සත් ජනපදයේ සහ ඒ අනිකුත් බටහිර රාජ්‍යයන් අනිවාර්යයෙන්ම වකිය යුතුයි. ඒක නිසා මේ කතා කරන මාතෘකාව ඉතාමත් තීරණාත්මක මාතෘකාවක් බවට පත් වෙන ගරු මුලාසරණු ගරු මන්ත්‍රමනි, මේක මානුෂත්වයේ පිළිබඳ කාරණාවක්, මානුෂිකත්වයේ පිළිබඳ කාරණාවක්. එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ මේ හැසිරීම, මේ ක්‍රියාමාර්ගය ඔය එක්සත් ජාතීන් සංවිධානයට ඉඩකඩක් ලැබිලා නැහැ අද වෙනකොටත් මේක පාලනය කරන්න. අද බටහිර යුරේ ආරම්භ වෙච්ච යුද්ධය, අද ඒ පලස්තීන පුරවැසියන් සියල්ලක්ම තල්ලුවල ගිහිල්ලා අද දකුණු යුරේ නතර වෙලා ඉන්නවා. අද ම්ලේච්ඡත්වයේ කොතෙක්ද නම් කියනවා නම් ඉස්රායිලයේ සූදානමින් ඉන්නවා. අද ඒ දකුණු යුරේ රෆා ප්‍රදේශයට පවා පහර දෙන්න සූදානමින් පහර දෙමින් කටයුතු කරමින් ඉන්නවා. ඒක නිසා මේ යුද්ධය පිටිපස්ස ක්‍රියාත්මක වෙන සාධකය මොකද්ද? ජාත්‍යන්තර සාධකය තමයි අද බටහිරට අරාබියේ තැනක් නැහැ. ඒ බටහිරට හිට ගන්න පුළුවන් අරාබියේ තෝතැන්නක් විදියට ක්‍රියාත්මක වෙන්නේ ඉස්රායිල විතරයි. ඒක රැක ගන්න ඔවුන්ට ගත හැකි හැම ක්‍රියා මාර්ගයක්ම ගන්නවා. මෙතෙක් කාලයක් අපි දැක්කා ලෝක දේශපාලන ජාත්‍යන්තර දේශපාලනයේ එදා ඇමරිකා එක්සත් ජනපදයේ හෝ ඒ බටහිරත් එක්ක හිටගත් රාජ්‍ය, ඒක අරාබි එක්සත් රාජධානි වෙන්න පුළුවන්, සෞදි අරාබිය වෙන්න පුළුවන්. ඒ රාජ්‍යයන් අද වෙනත් දේශපාලන මතවාදයක්, ජාත්‍යන්තර මතවාදයක් පිළිගනිමින් වෙනස් වෙමින් ඉන්නවා. අපේ රාජ්‍යයන් බ්‍රික්ස් සමුළුවත් එක්ක, බ්‍රික්ස් සංවිධානයත් එක්ක එකතු වෙමින් ඉන්නවා. ජාත්‍යන්තර දේශපාලන චිත්‍රය අද වෙනස් වෙමින් තියෙනවා. අද එදා නගරහිර බටහිර බවට පත් වෙච්ච ජාත්‍යන්තරය අද ගෝලීය දකුණ සහ ගෝලීය උතුර කියලා වෙනමින් තියෙනවා. ගෝලීය උතුරේ ඇමරිකා එක්සත් ජනපදයක්, එක්සත් රාජධානියක්, කැනඩාවත් යුරෝපියත් ඇතුළු රාජ්‍යයන් කිහිපයක් සීමා වෙද්දී අද පුළුල් පදාසයක, පුළුල් ප්‍රදේශයක ගෝලීය දකුණ පුළුල් වෙමින් තියෙනවා. ඒ ගෝලීය දකුණ මේ නගරහිර ආසියාව ඇතුළු ආසියා රාජ්‍යයන් වගේම මේ දකුණු ආසියා කලාපයත්, ඒ වගේම අප්‍රිකානු කලාපයත්, ලතින් ඇමරිකානු කලාපයත්, ඒ වගේම බැද පෙරදිග ඇතුළු අරාබි කලාපයත් මේ ගෝලීය දකුණ එකතු වෙමින් තියෙනවා. ඒක නිසා මෙතෙක් කාලයක් මුස්ලිම් රාජ්‍යයන් ගණනාවක්, බටහිරත් එක්ක ගණන් කර මුස්ලිම් රාජ්‍යයන් ගණනාවක් අද සමස්තයක් විදියට වෙනස් දේශපාලන කඳවුරක හිට ගනිමින් තියෙනවා. ඒක නිසා ඇමරිකාවට ඕනකම තියෙනවා ඔවුන්ගේ වෙච්ච බලයක් ගොඩනගා ගන්න මේ අරාබිය තුල. ඒකේ පාවිච්චි කරන්නේ ඊර්ෂ්‍යාල් රාජ්‍ය ගොඩනගීම සඳහා වන ගමන. ඉතින් මේ කාරණාව සම්බන්ධව බටහිර හැසිරෙන ආකාරය, මේ එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ නිදිමත ගතිය, නිර්වත් ගතිය එළිදරව් කරන යුද්ධයක් බවට පත් වෙලා තියෙනවා. මේ දින කිහිපයකට කලින් එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ මේ පිළිබඳ යෝජනාවක් ඉදිරිපත් වෙච්ච වෙලාවේ පලස්තීන වෙනම රාජ්‍යයක් විදිහට පිළිගන්න කියන යෝජනාවට පක්ෂව ඡන්ද 143ක් හම්බෙනවා. විරුද්ධව හම්බෙන්නේ ඡන්ද 9ක් විතරයි. ඇමරිකා එක්සත් ජනපදයේ තව රාජ්‍යයන් 9ක් විතරයි විරුද්ධව හම්බෙන්නේ ඡන්ද 25ක්. ඇබ්සෙන් එහෙම නැත්නම් ඡන්ද පාවිච්චි කරමින් වැළකී සිටිනවා. ඡන්ද 143කින් වැඩි ඡන්දේ සම්මත වුණා වුණත් අද ඒ පිළිබඳව කිසිදු තීන්දුවක් ගන්න අසමත් වෙලා තියෙනවා එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය. ඒක නිසා මේ ම්ලේච්ඡ යුද්ධයට එකපසකින් අධිරාජ්‍යවාදී රටවල් විදියට ඇමරිකා එක්සත් ජනපදයේ සහ ඒ රටවල් වග කියනවා, වග කිය යුතු සේම එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ නිහඬ බව, මේ නිර්වත් බවත් වග කිය යුතුයි කියන කාරණා මේ උත්තර දින සභාවේ සඳහන් කරන්න
කැමැති.
ඒ වගේම ගරු මුලාසනට ගරු මන්ත්‍රමනි, මේ කාරණාව සම්බන්ධව අපි දැක්ක මේ පාර්ලිමේන්තුවේ පක්ෂ විපක්ෂ ભેදයෙන් දරව සියලු දෙනා එකට හිට ගන්නවා. ඒක ඡන්දේ වෙනුවෙන්ද මොකද්ද කියන කාරණාව දන්නේ නැහැ. හැබැයි මේ හිට ගැනීම යථාර්ථයක් බවට පත් වෙන්න ඕන. මේ පාර්ලිමේන්තු යෝජනා සම්මත කරනවා වගේම පාර්ලිමේන්තු කතා කරනවා වගේම මේ කාරණාව සම්බන්ධ එකට හිට ගන්නවා වගේම සැබවින්ම මේ අර්බුදයේ සම්බන්ධ මේ අරගලයේ සම්බන්ධව සියලු දෙනාම සියලු පක්ෂ එකට හිට ගත යුතුයි. එතම යෝජනා කරනවා දැන් අවස්ථා තුනක් මේ විවාද කරා ඇති මේ පාර්ලිමේන්තුවේ 225ම සැබවින්ම හිටගන්නේ මේ කාරණාවේදී පලස්තීනය වෙනුවෙන් සාධාරණයක් විය යුතුයි කියන කාරණාවේ නම් ආණ්ඩු පක්ෂයේ විපක්ෂයේ මේ 225ටම ආරාධනා කරනවා බල කරනවා එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය වට කරලා හරි මේ කාරණාව සම්බන්ධ අපේ විරෝධය පළ කරන්න සහ මැදිහත් වීම වෙන්න කියන කාරණා සිහිපත් කරමින් එකපසකින් බැලුවම ආණ්ඩුවේ විදියට මම දන්නා මොනතරම් මේක සාධාරණ සභාව විදියටද කියලා ආණ්ඩුවේ විදියට මේ කාරණාවදී ගත්ත ස්ථාවරයන් සම්බන්ධව ආණ්ඩුවේ කිසිදු කාරණාවක් සම්බන්ධව එකම වෙන්න බැරි වුණා වුණත් මේ පලස්තීන කාරණාව සම්බන්ධව ජනාධිපතිවරයා ආණ්ඩුවත් ගත්ත ස්ථාවරයන් සම්බන්ධව යම් එකකදායක් පළ කරනවා විශේෂයෙන් මේ යෝජනාව එක්සත් ජාතික සංවිධාන ඉදිරිපත් කිරීමේ යෝජනාවේ පාර්ශ්වකරුවන් ඉදිරි කටයුතු කිරීමත් ඒ වගේම පලස්තීන අර්බුදයේ සම්බන්ධව කටයුතු කිරීමත් සම්බන්ධව යම් ගෞරවයක් පුද කරමින් හැබැයි ඒකේ දබල් මිගෙල් රෑ දැනියල් වගේ පතුමෝදේ සිද්ධියට ඇමරිකාවත් එක්ක එකතුවලා අපේ හමුදාව සපයලා වෙනත් කටයුත්තක් කරලා ඒ යුද්ධයේ කොටස්කරුවන් බවට අනිත් පාර්ශ්වයෙන් පත් නොවි සැබෑ ලෙසම මේ නිරායුධ අහිංසක පලස්තීන වැසියන්ට සාධාරණයක් ඉෂ්ට කරන්න කියන කාරණා සිහිපත් කරමින් අවසාන වශයෙන් ගරුමත් මන්තුමනි දහස් ගාණක් ලක්ෂ ගාණක් නිරායුධ පලස්තීන වැසියන් අද රාජ්‍යයක් නැතුව සරණාගත කළ කඳවුරවලදී ඉන්නවා අපා දුක් විඳමින් ඉන්නවා ලෝකේ වැඩිම සරණාගතයන් ප්‍රමාණයක් ඉන්නේ පලස්තීන සරණාගතයන් ප්‍රමාණයක් මගේ දෑසින්ම ලෙබනනයේ තියෙන සරණාගත කඳවුරක මම ගියපු නිසා දැක්කා ඔවුන් අවුරුදු 30-40ක කාලයක් ඒ සරණාගත කඳවුරේ දුක් විඳින දුක්ඛිත තත්ත්වයන් පිළිබඳව ඒක නිසා ඒ පලස්තීන නිරායුධ පලස්තීන වැසියන්ට සාධාරණ ඉෂ්ට වෙනවා සේම සරණාගතයන් විදියට ලෝකේ රටවල් ගණනාවක ඉන්න මිලියන් ගාණක් වන සරණාගතයන්ට නැවත තමන්ගේ මව් රටට එන්න පුළුවන් පරිසරය නිර්මාණය කරන්න එක්සත් ජාතික සංවිධානය මැදිහත් වෙන කියන කාරණා සිහිපත් කරමින් මේ යෝජනා ඉදිරිපත් කිරීම සම්බන්ධව රව පකින් ඇමැතිතුමා ස්තුතියත් ගෞරවය පුද කරමින් අපි 225 එකට එකතු වෙලා මුස්ලිම්ද දෙමළද සිංහලද නෙවෙයි පක්ෂ විදියට නෙවෙයි 225 එකට එකතු වෙලා මේ වෙනුවෙන් මැදිහත් වීම කියන කාරණා සිහිපත් කරමින් මගේ ශ්‍රී ලංකාවේ කොමියුනිස්ට් පක්ෂයේ හැමදාම අපි හිටියේ ස්ථාවරයේ තමයි පලස්තීන වෙනුවෙන් පිටිසිරි ස්ථාවරය තවදුරටත් රැඳෙනවා කියන කාරණා සිහිපත් කරමින් මා නිරන්තරව බොහොම ස්තුතියි.